அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து முதுபெரும் எழுத்தாளர் ஈனா நாகராஜன் அவர்கள் எழுதிய கடன் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கடன் சிறுகதை 1994 வெளியான இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் இரண்டாவது தொகுதியான ஒரு கூடை கொழுந்து என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. முதலில் கதாசிரியர் ஈனா நாகராஜன் அவர்கள் பற்றிய ஒரு பார்வை. 1940களில் இலக்கிய உலகில் கால் பதித்த ஈனா நாகராஜன் அவர்கள் யாழ்குடா நாட்டில் அரியாலியை பிறப்பிடமாக கொண்டவர். பல பாடசாலைகளில் ஆசிரியராக பணியாற்றியவர். பின்னர் ஈழகேசரி பத்திரிகையிலும் பிற்காலத்தில் சுன்னாகம் வட இலங்கை தமிழ் நூற்பதிப்பகத்திலும் கடமையாற்றியவர். 1960களில் தமிழன் என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் சில காலம் பணிபுரிந்துள்ளார். சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள், பாடல்கள் என ஏராளமான ஆக்கங்களை தனது சொந்த பெயரிலும் சிலம்பன், ரவிவரன், பிஆர்என், ஆர்என், ஈனா நாவண்ணா, கவியரசன், ஈனா, கூட்டுக்கவிராயன், இடிமேகன், ராமேஸ்வரன், ரவி, ரவீந்திரன், அரிமா, தனஞ்சியன் ஆகிய புனை பெயர்களிலும் எழுதியுள்ளார். இவரது படைப்புகள் ஈழகேசரி, வீரகேசரி, ஈழநாடு, தமிழன் போன்ற பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ளன. ஈனா நாகராஜனின் முதலாவது சிறுகதை தொகுதியான நிறை நிலா 1965 வெளியாகியது. சிறுவர் பாடல், சிலம்பு சிரித்தது, வாழ்க்கை ஒரு வசந்தம், குயில் வாழ்ந்த கூடு ஆகியன இவரது ஏனிய நூல்களாகும். நீதிக்கரங்கள், புத்தொளி, கூத்தாடி ஆகிய சிறு காவியங்களையும் எழுதியுள்ளார். 5 எழுத்தாளர்கள் எழுதிய மத்தாப்பு என்ற குறும் புதினத்தின் முதலாம் அத்தியாயத்தை நாகராஜன் எழுதினார். இது அச்சிலும் வெளிவந்தது. 3 எழுத்தாளர்கள் எழுதிய மணிமகுடம் என்ற புதினத்தின் முதல் 3 அத்தியாயங்களை கவிதை நடையில் எழுதினார். நாகராஜனின் புகாரில் ஒரு நாள் என்ற கவிதை 1968 சென்னை 2வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டிற்காக நடத்தப்பட்ட கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்றது. இவருக்கு அங்கு மதுரகவி என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. இவரது நினைவாக யாழ் இலக்கிய வட்டம் குழந்தை கவிதை போட்டியொன்றை நடத்தி வெற்றியீட்டிய 578 கவிதைகளை தொகுத்து மதுர கவிதைகள் என்னும் பெயரில் 1980 வெளியிட்டது. ஈனா நாகராஜன் அவர்கள் 1972 காலமானார். சிறுகதை கடன், எழுதியவர் ஈனா நாகராஜன், வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. விஸ்வநாதன் அப்படியொரு பொல்லாதவன் அல்ல, பரமசாது. அவனது களங்கமற்ற முகமே அவன் அகத்துக்கு பூரண சாட்சி. குழந்தை உள்ளமும் சரளமான சுபாவமும் கொண்ட அந்த விஸ்வநாதனுக்கு சிவபாலன் ஏன் இப்படி பயப்பட வேண்டும்? இன்றைக்கு 8 திகதி. கடந்த ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து ஏமாந்து, ஒவ்வொரு இரவையும் யுகமாக கழித்து கூட்டிக் கொண்ட அந்த தினம் இன்று வந்துவிட்டது. முற்பணமாக பெற்றுக்கொண்ட தொகையை நீக்கி 70 ரூபாய் கொடுத்தார்கள். அதையும் பங்கிட்ட பின் இறுதியாய் எஞ்சியுள்ள 10 ரூபாயை சட்டைப்பையுள் வைத்துள்ளார். இதனால் நிம்மதி பெறாத அவனது உடலுக்கு ஓடிச் செல்லும் காலம் நடுக்கத்தையும் அல்லவா கொடுத்து செல்கிறது. இது எப்படியாக போகின்றதோ? காரியாலயத்தின் மணிக்கூண்டினுள் நிற்கின்ற பெரிய முள் 12 சிறிய முள் 3 இலக்கத்தையும் தொட்டுக்கொண்டு சரியாக 90 பாகியாக விரிந்து காட்டி நேரமும் மூன்றன்று துலாம்பரமாக தெரிவித்துக் கொள்கிறது. அந்த நேரத்தை கூர்ந்து பார்த்து கொண்ட சிவபாலன் நெஞ்சில் கடிகாரமுள் குத்தி குதறுவது போன்ற பீதி மேவுகிறது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் வெளியேறிவிட்டால் நிச்சயமாக விஸ்வநாதனின் கண்களில் இவன் பட்டுவிடவே வேண்டும். அப்புறம் நெஞ்சிற் கொழுந்துவிடும் பய உணர்ச்சியினால் கூம்புகிறது முகம். இத்தனைக்கும் இருவரும் ஒருவரையொருவர் பகைத்து கொண்டவர்கள் அல்லர். ஒருவருடன் ஒருவர் சிநேகபூர்வமாக ஒன்றி கலந்து கொண்டவர்கள்தான். ஆனால் அவனை நினைத்து கொள்ளும் போது சிவபாலன் தன்னுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து வரும் இல்லாமையையும் ஒரு கணம் அணைத்துக் கொள்ள வேண்டியே இருக்கிறது. எவ்வளவு தரித்திரம்! மேலுக்கு பார்த்தால் பெரிய மனிதனாக தெரியும் அவனிடத்தில் எத்தனை எத்தனை சிறுமைகளை வைத்துவிட்டான் அந்த ஈசன். கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு நெருக்கடி அப்படி இப்படி என்று சொல்லி முடியாது. கழுத்தை பிடித்து தானே நெறித்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை.
இங்கேருங்க என்னடியாத்த, காலையில் தொடங்கி சின்ன குழந்தை ஒரு அடியா கத்துகிறான். மாவில்லாமல் அவருடன் காலம் தள்ள முடியாது. எப்படி என்றாலும் மா கொண்டு வர வேண்டும்.
அந்த மாப்பிடியின் விலை ஆனை விலை குதிரை விலையாக மாட்டாது. 3 ரூபா 10 சதம் போதும். அந்த 3 ரூபா 10 சதம் இப்போதைக்கு எத்தனையோ பெறுமதி கொண்டது என்பதை அவனது நிலையில் நெருக்கப்படுபவர்கள் அன்றி ஏனியவர்கள் உணர்ந்து கொள்வது துர்லாபம். மாதம் முடிந்து 10 நாட்கள் கூட நகரவில்லை. வீட்டு வாடகை, தட்டி கடைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய விறகு பாக்கி, கூப்பன் கடைக்காரனுக்குள்ள சில்லற கடன், எப்பவோ அடுத்து புது வருஷத்துக்கு புடவை வாங்கியதாலும் சினிமா பார்த்ததாலும் தங்கிவிட்ட சீட்டு காசு இத்தியாதி தொல்லைகளுக்கு அழுது தொலைத்து விட்டபின் சம்பளம் என்று கிடைத்த 100 ரூபாயை இனி எங்கே காணுவது? மாதம் என்ற பெயரில் 30 நாள் கால சமுத்திரத்துள் அமைந்தது. அவனுக்கு நண்பர்கள் என்றால் அநேகர்தான். ஆனால் எல்லோரும் அனுதாப வார்த்தை சொல்லக்கூடியவர்களே தவிர ஏதாவது கொடுத்து உதவ வேண்டுமென்றால் நழுவிக்கொள்வார்கள். அல்லது உறவுக்கு பகை கடன் என்ற பொன்மொழியை உரைத்து அதற்கு வியாக்கியானம் செய்து கொள்ளக்கூடியவர்கள். அந்த அன்பர்களின் சிநேகிதம் நிரந்தரமானதாக வேண்டுமானால் இந்த பொருளாதார பிரச்சனையை கொஞ்சம் கூட அவர்களிடம் மெனம் விட்டு பேசக்கூடாது. அப்படி பேசினால் அனுதாப வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். பிள்ளைக்கு பால் இல்லை, நெஸ்பிரேட்டின் ஒன்று அவசியம் எடுக்க வேண்டும்.
அதெடுத்தால் அவசியமே என்னப்பா, உன் குழந்தை ஆக மெலிஞ்சு நோஞ்சானாக கிடக்கிறது. நல்ல போஷாக்குள்ள உணவு கொடுக்க வேண்டும்
என்று கூறியவர்களுக்கு அவன் காசில் என்று எப்படி பதில் சொல்வது? உள்ளத்தில் உறைந்து நெஞ்சோடு கிளர்ந்து கொள்ளும் மானம் என்று ஒன்று இருக்கிறதே, அதை விட்டுவிட்டால் வாழ்வு எதற்கு வேண்டும்? சரியாக 3 ரூபா 10 சதம்.
அப்பா அப்பா, போன மாதம் பாத்தியாரிடத்தில் வாங்கிய புத்தக காசை எப்படியானாலும் சம்பளம் போட்டவுடன் கொண்டு வந்து தர சொல்லி இருக்கிறார். அது எப்படி என்றாலும் தந்துடுங்க.
மூத்த புத்திர பாக்கியம் இறைந்து கத்தி குளறி அடம்பிடித்துக் கொண்டது. அதுக்குப்படி தெரியும் தகப்பனிடம் காசில்லை என்று.
சரியடா பார்ப்பம்.
பார்ப்பம் என்று அப்போதைக்கு தப்பிக்கொண்டாயிற்று. ஆனால் விடிந்து பள்ளிக்கூடம் போகும் போதல்லவா நிலைமை தெரியும். பள்ளிக்கு போகாமல் மறைத்து விட்டால் என்ன? எப்படி மறைப்பது?
அப்பன் ஏதோ படிச்சு வெட்டி வெளுத்தி 100 ரூபாய்க்கு அழுது தொலைக்கிறான்.
அந்த அறிவில் கொஞ்சமென்றாலும் பிள்ளைக்கு இருக்க வேண்டாமா? சே, மனிதனை போட்டு வதைக்கும் இந்த பிரச்சனைக்கு விடிவு எப்போதோ?
நைந்து போன சட்டியை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்புகிறான்.
உலகத்துக்கு ஒளியுடன் வெப்பத்தையும் கொடுத்து தன் சக்தி குறைந்து நோயாளி போன்று முனகி நடந்து கொண்டிருந்த ஆதவன் மேற்குவான அந்தத்தில் சரிந்து கொண்டிருக்கிறான்.
பட்டினத்தில் அடங்கி கிடந்த நாகரீகம் தலை நட்டியது போல் உதட்டு சாயங்களும் நைலோன் சாரிகளும் புதிய மாடல் கார்களும் வீதியில் ரகளை செய்து கொள்கின்றன. அந்த நாகரீகத்தை இல்லாமை என்கிற பலவீனத்தால் நகை செய்து கொண்டு நடக்கின்றான் சிவபாலன். அவனுக்கு தேவையானது பிள்ளைக்கு வேண்டிய புட்டிப்பாலுக்கு 3 ரூபா 10 சதத்துடன், விடிந்ததும் மூத்த புத்திர பாக்கியத்துக்கு கொடுக்க 5 ரூபாவுமே. அது மட்டும் கிடைத்துவிட்டால் மறுநாளைய வயிற்றுப்பாடு, அதற்கும் சேர்த்து வழி பண்ணினால்தானே இப்போதைக்கு சற்று நிம்மதியாக தூங்கலாம். எப்படி நிம்மதியாக இருப்பது? கடந்த 2 மாதத்துக்கு முன் எடுத்த சீட்டு காசை கட்ட வேண்டுமே. அதற்கு
என்ன சிவபாலன், சீட்ட கேளாத கேள்வி கேட்டு அள்ளி போட்ட, அதை கட்டுவதற்கு மாத்திரம் உங்களுக்கு தெரியாது.
புதிய நச்சரிப்பு இது. அந்த சீட்டுக்காரனுக்கு எத்தனையோ நாள் தவணை சொல்லியாச்சு. முதற் சீட்டுக்குரிய தவணை முடிந்து அடுத்த சீட்டுக்கும் நாள் நெருங்கிவிட்டது. அவன் எப்படி பொறுப்பது? 1, 2, 10 தரம் தாரன் தாரன் என்று சொல்லி தட்டி கழித்து கொண்ட போதும் கொடுக்காதவரை பிரச்சினை தீரப்போவதில்லை. ஒன்றன் பின் இன்னொன்றாக கொழுவிக்கொள்ளும் சங்கிலி பிணைச்சல் போன்ற இந்த கடன் பிரச்சினையை அவ்வளவோடு நிறுத்தி கொண்ட அவன் இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வந்தான். 20 ரூபாய் கையில் கிடைத்தால் குழந்தைக்கு பால் வாங்கலாம், மூத்தவனுடைய புத்தக கடனையும் சீட்டு கடனையும் ஒழிக்கலாம். இதனை எப்படி தீர்த்துக் கொள்வது? நேரத்தின் விரைவுடன் போட்டி போட்டுக்கொண்டு கங்குல் உலகை சுற்றி வளைந்து கொள்ள மனித மூளையில் பரிணமித்து வளர்ந்த விஞ்ஞானம் கண்ட மின்சார பல்புகள் இருளை விரட்ட போராடி ஒளி உமிழ்ந்ததுடன் கம்பத்தின் காலடியில் நிழலை சமைக்கும் போலித்தனம் உலகில் மரபுகிறது. போலிகள் பொலிவுள்ளவர்களாக எப்படி எப்படியெல்லாமோ வாழுகிறார்கள். அடுத்த வீட்டு கந்தையாவை நினைத்து கொண்டாலே விஸ்வநாதனுக்கு புரியாத புதிர். நேரத்துக்கு ஒரு வேட்டியும் சட்டையும் ருஸ்லட்டும் கட்டுகிறான். பெண்டாட்டிக்கு டாம்பிகமான என்னவில்லாமோ வாங்கி வந்து கொடுத்து திருப்திப்படுத்துகிறான். அவனுக்கு எப்படி இப்படி செலவழிக்க காசு கிடைக்கிறது? என்ன மாதிரி இப்படியெல்லாம் செலவழிக்க முடிகிறது? ஊராரை ஒருமுறை இழுத்து தன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காவிடில் இந்த உலகத்துக்கு இருக்க முடியாது போலும். தான் தாழ்கின்ற போது மற்றவனும் தாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கும் எண்ணத்தையல்லவா சமூகம் என்று கொண்டிருக்கிறது. மேலே வாழ்பவனை பார்த்து பொறாமையும் அசூசையும் பட்டு கீழே உள்ளவனை மிதித்து கொண்டு செல்வதுதான் சமூகத்துக்கு இயல்பாக இருந்துவிட்டாலும் சிவபாலனுக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததாக கூற முடியாது. தன்னுடைய நிலையை எண்ணும் போது ஊரையும் உலகத்தையும் ஒருமுறை இழுத்து வளைத்து கொள்ள வேண்டும் என்று உலகம் இயங்குகிற பாதையில் அவனும் இழுபட்டு சென்று விடுகிறான். அவ்வளவுதான். குப்பையை கூட்டாமல் கிளறும் எண்ணத்துடன் மீண்டும் மீண்டும் புகுந்து அணுப்பிரமாண காலத்தில் நினைவுகளை மறந்துவிட்டு அவன் நடந்து கொண்டே பஸ்பண்டி சாலையை அடைகிறான். இன்று உருவெடுத்து நிற்கும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுவதற்கு வேண்டியது மொத்தமாக 20 ரூபா. இந்த 20 ரூபாவுக்கு யாரை பிடித்துக் கொள்வது? பிள்ளைக்கு பால், மூத்த பையனுக்கு பள்ளிக்கூட காசு, என்றோ எடுத்து ஒருமுறை மினுக்கி கொண்ட டாம்பிக செலவுக்கு பயன்படுத்திய சீட்டு பணம், இவ்வளவும் உடனடியாக தேவை. பூம் பூம் என்று ஓலமிட்டு குறுக்கும் மறுக்குமாக வண்டிகள் ஓடி ரகளை செய்யும் வண்டிச்சாலையின் ஒரு புறம் வளர்ந்து நிற்கும் மரத்தின் கீழ் நிற்கின்றார். பெரிய கடை சந்தையிலிருந்து வருபவரும் போவோருமான ஆட்கள் கண்ணில் படுகிறார்கள். பைகளில் எதையாவது கொண்டும் சும்மாவும் நடந்து செல்லுகையில் உலகில் தன்னை தவிர அனைவரும் வசதியுள்ளவர்கள் என்றும் மனத்திரையில் போய் சித்திரம் தீட்டுகிறார். விரக்திய நெல்லைக்கு சென்றுவிட்ட மனதின் பொறுமல் அந்தர நிலையில் எதியெதியோ பற்ற முனைகிறது இயல்பு.
காரியாலயத்தில் அவனுடன் பணியாற்றும் கருணாகரன் தம்பிராசா ஆகிய நண்பர்களிடம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுடைய வீட்டில் மட்டும் காசு மரம் காய்க்கிறதா? வீட்டுக்கு வீடு வாசற்படிதான். யாரிடம் போவது? விஸ்வநாதனின் பெயர் நினைவு இருளில் சுடராகிறது. இந்த இரண்டும் கெட்டானான தினத்தில் மற்றவர்கள் நிச்சயம் கையை விரித்து விடுவார்கள். விஸ்வநாதன் வரும் வேளை இது. அவனை அறியாமலே கண்கள் எதிர் திசையை நாடுகின்றன. கையில் சாமான் வாங்கிய கோணியுடன் வரும் விஸ்வநாதனை கண்டதும் கூம்பிய முகத்தில் மலர்வு தோன்றுகிறது. விஸ்வநாதன் அவனுடன் இரண்டர இதயம் விட்டு கலந்து பேசும் நண்பன். இருவரும் ஒன்றாக தோளில் கை போட்டு பழகுவார்கள். இப்போதும் என்ன, யாகத்துக்கு போகவில்லையே, கைமாற்றாக கடன் கேட்பதுதான். கௌரவம் மிகுந்த அரசாங்கங்களே பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு இன்னொரு நாட்டிடம் கடன்பட்டு கொள்ளும் போது இவன் சாதாரண மனித சமுத்திரத்தின் மச்சம். இதற்கேன் இவ்வளவு லஜ்ஜை? அவசரத்தில் செல்லும் விஸ்வநாதனை நடக்கவிட்டு பின்னே செல்கிறான். எதேச்சியாக திரும்பிய விஸ்வநாதன் கண்களில் சிவபாலன் தென்படுகிறான்.
சிவா, என்னடா இந்த நேரத்தில் யாரை தேடி வந்தாய்? யாராவது பஸ்ஸில் வேற இனமா?
இல்லை.
அப்ப இந்த நேரத்தில்
இதால் தான் நீ வருவா என்று தெரியும்.
அப்படியென்றால் என்னையா தேடிக்கொண்டு வந்த?
உன்னியண்டில்ல, இப்படி சும்மா வந்தன். ஆனால் என்ன எழுக்கிற?
ஒரு 20 ரூபா வேணும்.
ஓ, இவ்வளவுதானா என்றான்.
இந்த வண்டிக்கு நேரமாகுது, பிடி. மாதம் முடிந்து 8ஆம் தேதி கண்டிப்பாய் தாரன்.
எந்தவித பதிலும் விஸ்வநாதனிடமிருந்து வரவில்லை. வண்டி ஏறி போய்விட்டான். 90 பாகையாக விரிந்து நின்ற கடிகார முட்கள் எல்லை விலகியோடி அகன்று ஒன்றோடொன்று கட்டி புரண்ட பின் 120 பாகை கொண்ட உருத்தாங்குகையில் நேரம் 4 ஆகிறது. அங்குள்ள காரியாலய சிப்பந்திகள் அனைவரும் கலைந்து செல்ல எத்தனிக்கின்றனர். வழக்கத்துக்கு விரோதமாக சிவபாலன் தன் நடையை பின்னுக்கு போட்டுக்கொண்டான். எப்படி தொடர்ந்து செல்வது? காரியாலயத்திலிருந்து வீடு செல்ல வேண்டுமானால் அந்த சந்தியை கடந்துதான் போக வேண்டும். அதன் அருகில்தான் விஸ்வநாதனின் வீடு. அந்தி வேளையில் கண்டி பகுதியில் கடன்காரரை எதிர்பார்த்து நிற்கும் ஆப்கானிஸ்தானியர்களைப் போல விஸ்வநாதனும் சந்தியில் தன்னை எதிர்பார்த்து நிற்பானோ என்ற பீதியுடன் சிவபாலன் வருகிறார். கடந்த மாதத்தில் முற்பணம் வாங்கியது போக கிடைத்தது ஆக 40 ரூபா. அதிலும் 5-10 கைமாற்றாக வாங்கியவர்களுக்கு கொடுத்தது போக மிகுந்து கிடப்பது 10 ரூபா. விஸ்வநாதனுக்கு கொடுக்க வேண்டியதோ 20 ரூபா. கடன் என்றால் 1% கடன்தான், 1000 கடன்தான். கம்பன் ராமனின் வாள் ராவணனின் மேனியில் பட்டபோது உள்ள நிலையை சித்தரிக்கும் இடத்தே ராவணனின் இதயத்துக்கு பல உவமைகளை கொடுத்து இறுதியாக கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் என்று முத்தாய்ப்பு வைக்கிறார். கம்பரும் இப்படி அவதிப்பட்டாரோ என்னவோ. அதோ சந்தி. சந்தியை நெருங்கி விடுகிறான் சிவபாலன். சந்தியில் இவனுக்காக காத்திருப்பானே? 8ஆம் தேதி என்று கொடுக்க வேண்டிய தவணை இன்று. என்ன செய்வது? கண்ணை மறுபக்கம் இழுத்துக் கொள்ள முனைந்தபோது சந்தியை இவனால் பார்க்காதிருக்கவும் முடியவில்லை. அங்கே யார் யாரோ வருகிறார்கள். ஆனால் விஸ்வநாதன் அங்கு இல்லை. ஏன்? நீண்ட பெருமூச்சுடன் சற்று தைரியமாகவே நிமிந்து பார்க்கிறான். நிச்சயமாக அவன் இல்லை. அந்த விஸ்வநாதனை பற்றியெல்லாம் நல்ல நினைவுகள் எழுகின்றன. பாவம், கேட்டவுடன் மறுப்பின்றி தந்துவிட்டான். இவ்வளவு நல்ல இதயம். கண்டிப்பாக மறுமாதம் கொடுப்போம் என்று அப்போதைக்கு திடப்படுத்தி கொண்டான். ஆனால்
அது சாத்தியமா என்பது கேள்விக்குறியாகும். குண்டிச்சட்டிக்குள் குதிரை விடும் முயற்சிதானே இது. ஆகக்கூடிய 100 ரூபாவுக்குள் சுற்றி சுழல வேண்டிய அவன் அடுத்த மாதத்தில் புதிதாக தோன்றும் எத்தனை எத்தனை பிரச்சனைகளுக்கு தன்னை ஈடுபடுத்த வேண்டுமோ? நிம்மதியை இப்போது சற்று விலைக்கு வாங்கிவிட்ட நிலையில் நடக்கிறான் சிவபாலன். 1961. இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது.
இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை கடன். எழுதியவர் ஈனா நாகராஜன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.